வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்யா புறப்பட்டுச் செல்கிறார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையேயான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலீடுகளை ஊக்குவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. ரஷ்யாவின் கசானில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் தலைவர்கள் விவாதிக்கவுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொண்டுள்ள முன்முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் அந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படவுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட மேலும் சில நாடுகளும் இணைந்துள்ள நிலையில் ரஷ்யா தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமது ரஷ்ய பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் சில நாடுகளின் தலைவர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இசையும் நடனமும் எல்லைகளை கடந்து மக்களை ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய நடனம் குறித்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியா வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என்றார். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின்போது இந்திய கலைகளின் சிறப்பு உலக அளவில் கொண்டு செல்லப்பட்டதாக திரு ஜெக்தீப் தன்கர் கூறினார். இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான 6வது பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இங் எங் ஹென்னும் பங்கேற்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்டல உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கிழக்கு லடாக்கில் ரோந்து நடவடிக்கைகள் குறித்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் அமைதியை நிலைநாட்டும் என வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் 2020 முன்பிருந்த நிலை திரும்பும் என்று கூறினார். சீனாவுடனான படைகளை விலக்கிக் கொள்ளும் செயல்முறை நிறைவடைந்துள்ளது என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நேர்மறையான முயற்சிகளின் விளைவாக இந்த தீர்வு எட்டப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலீடுகளை ஊக்குவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள அவர், நியூயார்க் பங்குச்சந்தையில் நடைபெற்ற இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியாவில் டிஜிட்டல் கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொழில் புரிவதை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களில் இந்தியா உலக அளவில் 3வது பெரிய நாடாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அந்த மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து அவர் டெல்லியில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அருணாச்சல பிரதேசத்தில் 15 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களும், மணிப்பூரில் 38 திட்டங்களும், நாகாலாந்தில் 29 திட்டங்களும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இத்திட்டப்பணிகளை விரைவுபடுத்தி உரிய நேரத்தில் அவற்றை நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான 2ம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 20ம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 81 உறுப்பினர்கள் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் 38 தொகுதிகளுக்கு 2ம் கட்டமாக நவம்பர் 20ம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 29ம் தேதி நிறைவடைகிறது. 30ம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஜார்க்கண்டில் 2ம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப்பெற நவம்பர் 1ம் தேதியும் மகாராஷ்டிராவில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நவம்பர் 4ம் தேதியும் கடைசி நாளாகும். இதனிடையே இரு மாநிலங்களிலும் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. ஜார்க்கண்டில் 21 பேர் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணையமைச்சருமான திரு ராம்தாஸ் அத்வாலே, பிஜேபி மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சருமான திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் மும்பையில் நேற்று ஆலோசனை நடத்தினார். நமோ பாரத் ரயில் டெல்லியில் நகர்ப்புற போக்குவரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். டெல்லி காசியாபாத் மீரட் வழித்தடத்தில் நமோ பாரத் RRTS ரயில் சேவை தொடங்கப்பட்டதன் 1ம் ஆண்டு நிறைவு விழா புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், RRTS ரயில் சேவையின் மூலம் கடந்த ஒராண்டில் 40 லட்சம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மெட்ரோ ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடியது என்றும், RRTS ரயில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது எனவும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். அமராவதி ட்ரோன் உச்சிமாநாடு ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவும் தொடங்கி வைக்கவுள்ளனர். மாநாட்டையொட்டி ட்ரோன் கண்காட்சியும் நடைபெறவுள்ளது. ஆந்திராவை ட்ரோன்களின் முக்கிய மையமாக மாற்றும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தூய்மை நடவடிக்கைகள் தொடர் செயல்பாடுகளாக அமைய வேண்டும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் அவர் பங்கேற்றார். மூத்த அதிகாரிகளிடையே பேசிய அமைச்சர், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அலுவலக செயல்பாடுகளிலும் தூய்மையை ஒருங்கிணைந்த செயல்பாடாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் இளநிலை மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரதப் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. அம்மாநில முதலமைச்சர் திருமதி மமதா பானர்ஜி போராட்டத்தில் ஈடுபட்ட இளநிலை மருத்துவ பிரதிநிதிகளுடன் நேற்று பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உண்ணாவிரதப் போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். பீகாரில் வெள்ளம் குறித்து ஆய்வு செய்யும் மத்திய குழு சித்தாமரி மற்றும் தர்பங்கா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்டது. உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு பார்த்தசாரதி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தனித்தனியாக 2 மாவட்டங்களுக்குச் சென்று வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்தனர். இன்றும் நாளையும் இந்த குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாட்னாவில் தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் மத்திய குழு நாளை ஆலோசனை நடத்தும். பின்னர் இந்த குழு மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கவுள்ளது. வங்கக்கடலில் உருவாகவுள்ள டானா புயல் பாதிப்பை எதிர்கொள்ள மேற்குவங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. புயல் முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் டாக்டர் டி வி சோமநாதன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாதவாறும் சொத்துகளுக்கு ஏற்படும் சேதங்களை முடிந்தவரை குறைக்கும் வகையிலும் செயலாற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களும் கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை புயலாகவும் தீவிரமடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வியாழக்கிழமை ஒடிஷா மேற்குவங்கம் இடையே கரையை கடக்கக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே இந்த புயலால் கொல்கத்தா உட்பட மேற்குவங்கத்தின் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கையாக ஒடிசாவின் 14 மாவட்டங்களில் நாளை முதல் 25ம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் தமன்தயா ஹாக்கி மைதானத்தில் இப்போட்டி மாலை மணி 6:05 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் ரஷ்யா புறப்பட்டுச் சென்றார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்களிடையேயான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் முதலீடுகளை ஊக்குவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.